நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நம்ம அறிந்து கொள்ளப் போவது தென்னையில் பூச்சி மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சிகள் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் தென்னையில் பூச்சிகளால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு எல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் சார்.
வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம காணப்போகும் ஒரு பகுதியை, ரொம்ப முக்கியமான ஒரு பயிரை பற்றியும் பார்க்க போகிறோம். தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். தென்னையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 120 அதிகமான பூச்சிகள் வந்து அதில் தாக்குதல் ஏற்படுத்துவதாக அது நமக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் முக்கியமான பூச்சிகள் தென்னையில் அதிக அளவு தாக்குதல் ஏற்படுத்தி மகசூல் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய பூச்சிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த சொற்பமாக ஒரு 4 அல்லது 5 பூச்சிகளை சொல்லலாம். அந்த 5 பூச்சை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி விவசாயிகள் உன்னிப்பாக கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம், கையேடுகள் எடுத்துக்கொள்ளலாம், பேனா எடுத்துக்கொள்ளலாம், சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களை குறித்துக்கொள்ளலாம். 4 அல்லது 5 முக்கியமான பூச்சிகளை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அந்த பூச்சி வந்ததை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற 2 விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. முதலாவதாக தென்னையில் காண்டாமிருக வண்டு. இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் பார்த்தோம்னா, செடியோட அதாவது மரத்தோட வயது ஒரு 4 அல்லது 5 வயது வரை இந்த காண்டாமிருக வண்டோட தாக்குதல் இருக்கும். பயிர் நட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதத்திற்கு பிறகாக ஆரம்பித்து, 1 வருடத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு 5 வருடங்கள் வரை இதோட தாக்குதல் கொஞ்சம் அதிக அளவு காணப்படும். காண்டாமிருக வண்டு தாக்குதல் வந்ததை எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? வெளிவரும் குருத்துகளில் அங்கங்கே ஒரு வி வடிவ, ஆங்கில வி வடிவ வெட்டுக்கள் காணப்படும் வெளிவரக்கூடிய குருத்துக்களில். அதாவது குருத்துக்குள்ளாரையே அந்த குருத்து பகுதிக்குள்ளார போய் வண்டு பாதிப்பை ஏற்படுத்தி, பாதிப்பு நடந்துருச்சு, அதை உங்களால் அந்த நேரத்தில் பார்க்க முடியாது. அந்த குருத்து எப்போ வெளிவருதோ அப்போ தான் அந்த பாதிப்பை நம்ம பார்க்க முடியுது. இது காண்டாமிருக வண்டு தாக்குதல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல், இந்த காண்டாமிருக வண்டுக்கு முட்டை பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம், அதுக்கப்புறம் அந்த முதிர்ந்த வண்டு பருவம்னு 4 பருவம் இருந்தாலுமே, இதோட முட்டைகளையும் புழுக்களையும் நம்ம எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் சாணக்குப்பை, நம்ம சாணம்லாம் மாட்டு சாணத்தெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூடம் வச்சுருப்போம், அது உள்ளார தான் அதோட முட்டைகள் மற்றும் புழுக்கள் காணப்படும். கூட்டுப்புழுக்களும் கூட அந்த இடத்துல தான் காணப்படும். அப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நடவடிக்கை நம்ம என்னென்னாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். சரி, அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அதோட மேலாண்மை முறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதலை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்காணிப்பதற்கு ரைனோலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறி உண்டு. இது வந்து கவர்ச்சி பொறிகள்னு சொல்லுவோம். இந்த கவர்ச்சி பொறிகளை வந்து 1 ஹெக்டருக்கே 1 தான் வைக்கணும். 1 ஹெக்டர்னால் 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர் பரப்பளவுக்கு 1 வச்சா போதும். இது உள்ளார வந்து வண்டு நிறையா வந்து விழும். நம்ம காண்டாமிருக வண்டுக்குன்னு சொல்லி அந்த கவர்ச்சி பொறி உண்டு. அந்த கவர்ச்சி பொறி வச்சுட்டா வண்டுகள் வந்து உள்ளார விழும். அதை நம்ம 1 நாள் 2 நாள் இடைவெளியில் பார்த்து அது உள்ளார விழுந்திருக்கக்கூடிய வண்டுகளை எடுத்து பொறுக்கி அழிக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம், கவர்ச்சி பொறிகள். அடுத்ததாக பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட முட்டை பருவம், புழுப்பருவம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாணக்குழிகளில், எருக்குழிகளில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சாணக்குழிகள்லையும் எருக்குழிகள்லையும் மெட்டாரைசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானம் ஒன்று உண்டு. அந்த பூஞ்சானத்தை கடைகளில் தான் கிடைக்குது. அதை வாங்கி 1 பங்கு மெட்டாரைசியத்துக்கு 4 பங்கு அளவு தண்ணீர் கலந்து அந்த சாணக்குப்பைகள் பூராவே ஆங்காங்கு துளையிட்டு ஒரு கடப்பாறை வச்சு ஒரு குத்து குத்தி விட்டு அதுக்குள்ளார அதை ஊற்றி விட்டுறோம். ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த வண்டுகள் எல்லாம் உள்ளார அதோட வண்டோட அந்த புழுக்களோ அல்லது கூட்டுப்புழுக்களோ எது இருந்தாலும் இந்த மெட்டாரைசிய பூஞ்சானங்களால் பாதிப்பு ஏற்பட்டு செத்து போயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி காண்டாமிருக வண்டு பொறுத்து மட்டும் வேறு எந்த விதமான பூச்சி மருந்துகள் எதுவுமே அடிக்க முடியாது நம்ம. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், அந்த நடுக்குறுத்தில் தான் நம்ம பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த நடுக்குறுத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நாஃப்தலின் பால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம விவசாயிகளுக்கு பாச்சா உருண்டை அல்லது வந்து அந்து உருண்டை அப்படின்னு சொன்னால், பாச்சா குண்டு அப்படின்னு சொன்னால் கூட புரியும். இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் துணிகளுக்கு நடுவில் எதுவும் கரப்பான் வராமல் இருக்கிறதுக்காக போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பாச்சா குண்டு வந்து ஒரு மரத்தோட நுனியில் அந்த வெளிவரும் குருத்து பகுதிகளில் ஒரு மரத்துக்கும் 3 குண்டை உடச்சி தூளாக்கியும் போடலாம், அல்லது அப்படியேவும் போடலாம். ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம், அது கூட கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு ஆற்று மணலை கலந்து உள்ளார போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் செய்யலாம். அடுத்து இதுக்கு பதில் வேப்ப முன்னாக்கும் செய்யலாம். என்னென்னா அந்த நடுக்குறுத்து பகுதிகளில் இந்த நாத்தத்துக்கு வேறு அந்த வண்டுகள் கிட்ட வர்றதுக்கு அஞ்சும். இந்த நாத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த நெடி நாஃப்தலின் பாச்சாக்குண்டுகளோட நெடியோ அல்லது வேப்ப முன்னாக்கோட நெடியோ இருந்தால் உள்ளார வராது. அப்போ இந்த வேப்ப முன்னாக்கையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மரத்துக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு வேப்ப முன்னாக்கு, அது கூடவே வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மண் எல்லாத்தையும் கலந்து நடுக்குறுத்தில் இட்டு விடலாம். இதனாலேயும் அந்த நெடி இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 45 நாள் 50 நாளைக்கு வந்து வண்டுகள் வராமல் இருக்கும். இது எத்தனை நாளைக்கு சார் நாங்கள் செய்யணும் அப்படின்னு விவசாயிகள் கேட்பாங்க. இது குறைந்தது அந்த மரங்கள் ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் ஆகும் வரை, அந்த மரத்தோட வயது 4 அல்லது 5 வருடங்கள் ஆகும் வரை இதை நம்ம ரெகுலராகவே செஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை செய்யாமல் விட்டுட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டால், நடுக்குறுத்து பகுதியில் தான் பாதிப்பு வருதுன்னு சொன்னேன். நம்ம இப்போ அடுத்த பூச்சியை நோக்கி போக போகிறோம். அடுத்த பூச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா சிவப்புக்கூன்வண்டு. இந்த சிவப்புக்கூன்வண்டோட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சிவப்புக்கூன்வண்டும் அந்த காண்டாமிருக வண்டும் ஃப்ரெண்டு மாதிரி. சிவப்புக்கூன்வண்டு என்ன பண்ணும், எங்கே இந்த காண்டாமிருக வண்டு நடுக்குறுத்து பகுதிகளில் காயத்தை ஏற்படுத்தோ அந்த காயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு புளிப்புத்தனமான ஒரு நீர், ஒரு புளிச்ச நெடி அடிக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி வெளியில் வரும். அந்த ஒரு நீருக்கு கவரப்பட்டு அங்கே தான் சிவப்புக்கூன்வண்டு வந்து முட்டையிடுது. அப்போ சிவப்புக்கூன்வண்டு முட்டை நடுக்குறுத்து பகுதிகளில் காண்டாமிருக வண்டு கடித்து எச்சமாக்கி அந்த அதோட அந்த சாறு மாதிரி வடிகிற இடத்துல ஒரு புளிச்ச நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றத்துக்கு தான் வந்து இந்த சிவப்புக்கூன்வண்டுகள் முட்டையிட வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுது, சிவப்புக்கூன்வண்டு ஒரு ஒரு வண்டுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 40 அல்லது 50 முட்டை வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு வண்டு. அதேமாரி 40-50 முட்டை விட்டு அது எல்லாம் புழுவாக மாறி அது நடுக்குறுத்து பகுதியில் பூரா ஃபுல்லாக அரித்து அங்கே இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட அந்த குருத்து பகுதி பூராவே சாப்பிட்டு காலி பண்ணிவிடும், மரத்தோட குருத்து பகுதி இறந்து விடும். அதனால் மரமே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், காண்டாமிருக வண்டு கடித்து மரம் சாகாது, ஆனால் சிவப்புக்கூன் வண்டு குருத்து பகுதியில் கடிச்சிட்டா மரம் சாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் விவசாயிகள். சரி, சிவப்புக்கூன் வண்டு இந்த குருத்து பகுதியில் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிவப்புக்கூன் வண்டு எங்கெங்கெல்லாம் மரத்தில் காயம் இருக்கோ அங்கெல்லாம் காயம் ஏற்படுத்தும், அங்கெல்லாம் வந்து முட்டை வைக்கும். அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, மரத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியால் எடுத்து ஒரு வெட்டு வெட்டுவாங்க. மரத்தில் ஒரு வெட்டு வெட்டிட்டு அந்த கத்தியை பிடிமானத்துக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வெட்டியை கட்டிட்டு மேலே ஏறுவாங்க. அல்லது சில நேரங்களில் பார்த்தோம்னா மண் வெட்டியால் வந்து அணைச்சி உரங்கரெல்லாம் வைக்கிறதுக்காக மரத்தை சுற்றி ஒரு அணை அமைப்பாங்க. அந்த நேரத்தில் சில நேரங்களில் மண்வெட்டியால் நம்ம மரத்தோட தண்டு பகுதிகளில் கொத்துறது உண்டு. இது மாதிரியான காயங்களும் சிவப்புக்கூன்வண்டை வரவேற்கும். அப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது, சிவப்புக்கூன்வண்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சார் செய்யுங்கன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். வந்ததுக்கப்புறம் சிவப்புக்கூன்வண்டு பாதிப்பு ஏற்படுத்தினதுக்கப்புறம் அதில் போய் நம்ம காபந்து பண்ணி அந்த மரத்தை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால் வருமுன் காப்பதே சாலச்சிறந்தது. வருமுன் காப்பது சிம்பிளான விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மரத்தில் எந்த விதமான காயங்களும் ஏற்படக்கூடாது. இயற்கையாக ஏற்படக்கூடிய காரணி ஒன்றே ஒன்று, காண்டாமிருக வண்டு. அதை ஆரம்பத்திலே நம்ம இந்த பாச்சாக்குண்டோ அல்லது வேப்பம்புண்ணாக்கோ போட்டு நிறுத்திடுறோம். நம்ம ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் மரத்தோட தண்டு பகுதிகளிலையோ அல்லது வேறு எதுவும் காயங்களோ நம்ம மரத்தில் ஏற்படுத்தாமல் இருந்துட்டோம்னா காயமே ஏற்படாது, மரம் சிவப்புக்குன்வண்டுலேருந்து தப்பிச்சுக்கும். அதையும் மீறி சிவப்புக்குன்வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதுலேயும் கண்காணிப்பு ஒன்று உண்டு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கவர்ச்சி பொறி பார்த்திங்கன்னா ஃபெர்ரோ லியூர் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் அதை ஃபெர்ரோ லியூர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்ரோ லியூரை 1 ஹெக்டேருக்கு 1 என்ற விதத்தில், அதாவது 2.5 ஏக்கர் பரப்பளவிற்கு 1 வச்சா போதும் நம்ம சிவப்புக்குன்வண்டு எல்லாம் வந்து அதில் வந்து மாட்டோம். ஆனால் இதோட கவர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக இன்னும் அதிக அளவு வண்டுகள் அதில் உள்ளார வந்து விழணும் அப்படின்றதுக்காக அதில் புளிச்ச மோர், அப்புறம் அது கூட வந்து நம்ம நல்லா பழுத்த வாழைப்பழம் அல்லது அன்னாசி பழம் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி துண்டு துண்டுகளாக ஆக்கி அந்த புளிச்ச மோர் கூட இதெல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த புளிச்ச நொதிக்கு இன்னும் நிறையவே வண்டுகள் வந்து விழும். மறுபடியும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விவசாயிகள் அந்த உள்ளார விழுந்த வண்டுகளை அப்பப்போ அதை பார்த்து நேரம் பார்த்து எடுத்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் உள்ளார இருக்கிற வண்டுகள் எடுத்து அழிக்கணும். எப்போவுமே அதில் மோராச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா போதும், சிவப்புக்கூன் வண்டு 1 ஹெக்டருக்கு 1 தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக விவசாயிகள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 ஹெக்டருக்கு 1 வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்போட நடுப்பகுதியில் கொண்டு போய் வைப்பாங்க. அதுவும் தப்பு. தோப்போட நடுப்பகுதியில் வைப்பதற்கு பதிலாக தோப்போட ஓரங்களில் இதை வைக்கிறது நல்லது. சரி, 2வது பூச்சும் முடிஞ்சு போச்சு. 3வது அடுத்த முக்கியமான பூச்சி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கருந்தலை புழு அப்படின்னு சொல்லி ஒரு புழு ஒன்று உண்டு. இந்த புழு பார்த்திங்கன்னா நம்ம இலைகளை வந்து முற்றிலும் கடித்து உண்ணாது, மேலே இருக்கிற பச்சையத்தை மட்டும் சுரண்டி உண்டு சாப்பிட்டு விட்டுரும். மேலே இருக்க பச்சையத்தை மட்டும்தான் சுரண்டி சாப்பிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஜல்லடை மாதிரி தெரியும், அந்த இலையோட நரம்புகள் காய்ந்து ஜல்லடை மாதிரியே தெரியும் அந்த இலைகள் பார்க்குறதுக்கு. இது ஆரம்ப நிலையில் கொஞ்சம் புழு இருக்கும்போது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இயற்கையிலே சில இயற்கை எதிரிகள் உள்ளரப்போ வந்து அதை வேலை பார்த்து கொண்டுடும். ஒரு சில நேரங்களில், அதாவது இந்த ஏரிக்கு பக்கத்தில், உப்பளங்கரைக்கு பக்கத்தில், எங்கெங்கெல்லாம் வந்து அந்த காற்றின் ஈரப்பதம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருந்தலை புழு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு 60-70% இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒளிச்சேர்க்கை திறன் குறைஞ்சி போயிடும். ஒளிச்சேர்க்கை திறன் குறைஞ்சி போச்சுன்னா அப்போ காப்பும் கம்மியாகும். அப்போ கருந்தலை புழு வர்றதுக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் தான் கருந்தலை புழு வரும். வந்துச்சுன்னா எப்படி ஜல்லட மாதிரி இருக்கும் இலன்னு சொல்லிட்டேன். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே கிடையாது. நம்ம தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் அதேமாரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேயுமே பார்த்திங்கன்னா கருந்தலை புழுவுக்கான ஒட்டுண்ணிகள் கொடுக்கப்படுகின்றன. கருந்தலை புழுவுக்கான ஒட்டுண்ணிகள் முக்கியமான ஒட்டுண்ணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரக்கான் பிரவிகார்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி ஒன்று உண்டு. இது ஒரு மரத்துக்கே 30 ஒட்டுண்ணி விட்டால் போதும். அப்போ ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வந்து 2100 ஒட்டுண்ணி தருவோம். ஒரு பாக்கெட்டில் போட்டு 2100 ஒட்டுண்ணி பாக்கெட்டில் போட்டு தருவோம். அதை வந்து நம்ம தோப்புகளில் விடும்போது படிப்படியாக இது வந்து ஒரே தடவையில் விட்டால் கட்டுப்படியாகாது. ஒரு 21 இடைவெளியில் 3 இடைவெளியில் 4-5 முறை கூட நம்ம விட்டோம்னா ரொம்ப நல்லது. படிப்படியாக அந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 6-1 வருடங்களுக்குள்ளாக படிப்படியாக அந்த பாதிப்பு நல்லாவே குறைஞ்சிரும். இது கருந்தலை புழுவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒட்டுண்ணி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தென்னையில் யூரியோஃபைடு சிலந்தி. இந்த யூரியோஃபைடு சிலந்தி பார்த்திங்கன்னா 1998-95 காலகட்டங்களில் மிக பரவலாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அமைந்த ஒரு பூச்சின்னு சொல்லலாம். இந்த பூச்சான தற்போதைய இதோட அளவுகள் இதோட பாதிப்பு சேதாரங்கள் மிக குறைந்த அளவிலே தான் காணப்படுகிறது. இருந்தாலும் உழவர்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். யூரியோஃபைடு சிலந்தி அந்த குறும்பைகளில், அதாவது 3 குறும்பைகளில் உள்ளே சென்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பல்கி பெருகி நம்ம அறுவடை செய்து நம்ம இளநீரோ அல்லது தேங்காய்க்காகவோ பறிக்கக்கூடிய இளநீர்களில் பார்த்தோம்னா மேற்புற தோல் பூரா கடினமாகி அங்கங்கே திசுக்கள் காய்ந்து போய் ஒரு காய்ந்த தோற்றம் கொண்டு அங்கங்கே காணப்படும். இந்த மாதிரி இருக்கிறது யூரியோஃபைடு சிலந்தி தாக்குதல்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இதில் யூரியோஃபைடு சிலந்தி தாக்குதலால் உள்ளுக்குள்ளார ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் அதோட இளநியோ அதோட இளநீர் பண்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பருப்போ பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலுமே விவசாயிகள் மத்தியில் வந்து இது இருந்துச்சுன்னா விலைபோகாது. ஒரு 100 காய் எடுத்து வைக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 10 காய் வந்து ரொம்ப சொறி சொறியாக இருக்குது, சொறி நோயின்னு சொல்லுவாங்க சில விவசாயிகள்லாம், சொறி நோய் அப்படின்வாங்க. அந்தமாரி சொறி சொறியாக அந்த காய் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத போது அது வந்து மார்க்கெட்டில் விலை போகாது. அதனாலவே என்ன பண்ணுவாங்க, இந்த யூரியோஃபைடு சிலந்தியை தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வழிமுறை தான், மரங்களை நல்ல அளவுக்கு பராமரிக்கணும், அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், பாசன வசதிகள் நன்றாக செய்து கொடுக்க வேண்டும். அடுத்தது உர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். உர நிர்வாகம்னு பார்க்கும்போது நம்ம தென்னைக்குன்னு சொல்லி உர நிர்வாகம் என்னன்றதையும் ஒன்று சொல்லிடுறாங்க, குறிச்சிக்கோங்க நீங்கள். அதாவது யூரியா 1.3 கிலோ, அதாவது 1 கிலோ 300 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஷ் 3.5 கிலோ, அதாவது 3.5 கிலோ. இந்த 3 வந்து பேரூட்டச்சத்துக்கள் இதை முதல்ல கொடுத்துட்றோம். அது இல்லாமல் போராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்டச்சத்து இருக்குது, அது ஒரு மரத்துக்கு 100-150 கிராம். இது இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக ஒரு மரத்துக்கு 5 கிலோ ஒரு வருஷத்துக்கு சொல்கிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம்னு சொல்லி 1 கிலோ ஒரு மரத்துக்கு, அப்புறம் மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு நுண்ணூட்டச்சத்து இருக்குது, அது ஒரு 500 கிராம் ஒரு மரத்துக்கு. இந்தமாரி ஒரு கோர்வையாக எல்லா உரங்களையும் சேர்த்து நம்ம அந்த மரத்துக்கு கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன அளவுகளை 2 பிரித்து 2 கூட இடலாம். அதாவது பருவமழைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஜூன் மாதம் பருவமழைக்கு முன்னாடி அந்த நேரம் ஒன்று, இன்னொன்று ஜனவரி மாதம் போல் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுமாதிரி 2 நான் சொன்ன அளவுகளை 2 பிரித்து 2 கொடுக்கலாம். இது வந்து உர நிர்வாகம். இந்த உர நிர்வாகத்தை கம்ப்ளீட்டாக எல்லா விவசாயிகளும் இந்த சொன்ன அளவுகளை கண்டிப்பாக செய்யணும். செஞ்சோம்னா இந்த யூரியோஃபைடு சிலந்தி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாகிடும். அடுத்தது நுண்ணூட்டச்சத்துன்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு 5 நுண்ணூட்டங்களை கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு கலவை. அந்த நுண்ணூட்டச்சத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கலையுலகத்தில் 2 கிடைக்குது. ஒன்று பயிர் வினையியல் துறையில் கோகனட் டானிக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு மரத்துக்கு 200 மில்லி அளவுக்கு அதை நம்ம வேரில் கட்டி விடணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மண்ணியல் துறை, சாயில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்து கலவை, தென்னைக்கான நுண்ணூட்டச்சத்து கலவைன்னே சொல்லி ஒரு பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம், அவங்க சொல்லியிருக்க அளவுகளில் பயன்படுத்தலாம். இது வந்து தென்னையில் யூரியோஃபைடு சிலந்தியை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை. அடுத்தது கடைசி பூச்சி நான் இப்போ சொல்ல போகிறது, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பூச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018-2016 காலகட்டங்களில் இந்த பூச்சி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இன்னுமே கூட ஒரு சில இடங்களில் ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றதுன்னு சொல்லணும். ரூகோஸ் சுருள் வெள்ளை அப்படின்னு அந்த பூச்சிக்கு பேர். இது எல்லா விவசாயிகளும் பெரும்பாலும் அவங்க தோப்பில் பார்த்துருப்பாங்க. செடியோட அடிப்பகுதியில் பூரா இந்த வெள்ளை ஈக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அதோட எச்சத்தை பூரா கீழே உமிழுது. அதனால இலையோட மேற்பரப்பு பூரா கரும்பூசணம் படர்ந்து போயிருக்கும். இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிக அளவில் தாக்கத்தில் ஏற்படுத்தும். அப்புறம் படிப்படியாக மழைக்காலம் பனிக்காலம் வரும்போது இதோட எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சி அப்புறம் மறுபடியும் வெயில் காலம் வரும்போது அதிகமாகிடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 6-7 வருட காலங்களாக இது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு போராட்டமாக தான் இருக்குது விவசாயிகளுக்கு. இதற்கான வழிமுறை பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து எந்த விதமான ஆரம்பத்திலிருந்து நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்கிற ஒரே விஷயம், இதற்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கண்டிப்பாக அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதற்கான ஒட்டுணி ஒன்று உண்டு, என்கார்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுணி உண்டு. அந்த ஒட்டுணியுமே பார்த்திங்கன்னா தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகரில் வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு கொஞ்சம் ஒட்டுணி அளவுக்கு கொடுப்பாங்க. என்னென்னா, இது வந்து நம்ம கருந்தலை புழுக்கு விடுற மாதிரி ஒட்டுணியை திரும்ப திரும்ப விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முதலே நீங்கள் ஒரே ஒரு முறை போய் நம்ம தென்னை ஆழியார் நகரில் போய் அங்கே வாங்கி அந்த ஒட்டுணியை போய் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவாக பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். இந்த ஒட்டுணியை வந்து ஒரு மரத்துக்கு ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு 7-8 இடத்துல நம்ம ஸ்டேப்பிள் அடிக்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேப்ளர் பின் வச்சு மரத்தோட அடிப்பகுதிகளை இலையோட அடிப்பகுதிகளில் ஸ்டேப்ளர் பின் வச்சு அடிச்சிட்டோம்னா அது பல்கி பெருகிடும் அப்படின்னு சொல்லுவோம். என்கார்ஷியா ஒட்டுண்ணி இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இன்னொரு இறை விழுங்கி ஒன்று இருக்குது, கிரைசோபெர்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இறை விழுங்கி. அது வந்து ஒரு வெக்டர் பரப்பளவுக்கு 1000 முட்டைகள் அளவுக்கு அதையும் நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த என்கார்ஷியா ஒட்டுண்ணி மற்றும் கிரைசோபா இறை விழுங்கிகளை கொண்டு இந்த ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்திடலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, அதோட கண்காணிப்பு முறைகள் பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளைகளுக்கு மஞ்சள் கலர் கண்டா ஒரு ஆர்வம், மஞ்சள் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அதிக அளவு போய் சேரும். அப்போ மஞ்சள் கலரில் ஒரு தட்டி மாதிரி எடுத்து கட்டி அதை மரத்தை சுற்றியோ அல்லது ரெண்டு மரத்துக்கு இடையிலையோ கட்டி விட்டுட்டோம்னா அது மேலே கொஞ்சம் விளக்கெண்ணையோ அல்லது கிரீஸோ தடவி வச்சிட்டோம்னா அதில் நிறைய அந்த வெள்ளைகள் வந்து படிந்து விடும், அது மேலே ஒட்டிக்கும். முக்கியமாக அந்த கிரீஸோ அல்லது நம்ம தடவுற விளக்கெண்ணையோ வந்து ஒரு 3 அல்லது 4-5 நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப அந்த பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு நம்ம தடவிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு முறை மட்டும் செஞ்சோம்னா அந்த வெள்ளை ஈக்களும் கவர்ந்து இழுக்கப்படும், அந்த ஒட்டுண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒட்டுண்ணி இறைவிழுங்கியை பயன்படுத்தி அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். அப்போ விவசாயிகளுக்கு நான் முக்கியமாக 5 வகையான பூச்சிகளை சொல்லியிருக்கேன். அந்த பூச்சிகள் வந்தால் எப்படி மரங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும், அந்த பூச்சிகள் வந்ததை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு பூச்சிகள் வந்தால் அதற்கு எடுக்க வேண்டிய ஒருங்கிணைந்த மேலாண்மை நடவடிக்கைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தென்னையில் பூச்சி மேலாண்மை பற்றி முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.